சித்தாந்த சாத்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருணந்தி சிவாச்சாரிய சுவாமி அவர்கள் செய்துள்ள சிவஞான சித்தியா சுபக்கத்திற்கு ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமியுடைய பொடிப்புரையினை சிந்திப்பதற்கு குருவருள் கூட்டி வைத்துள்ளது. சிவஞான சித்தியார் சிந்தனையிலே நான் பாயிரம் என்ற பகுதியை நிறைவு செய்து அந்த பாயிர பகுதியிலே சிவபெருமான் வாழ்த்து இந்த நூலிலே சொல்லக்கூடிய பொருள், அதை கேட்பதற்குரிய அதிகாரிகள், கேட்பதனால் பெறப்படும் பயன், மேலும் இந்த நூல் குறித்த அவையடக்கம், அந்த அவையடக்கத்திலே வேதங்களாலும் புராணங்களாலும் அறிய முடியாத சிவபெருமானுடைய திருவடியை சிறியனாகிய அடியன் சொல்கின்றேன் என்று அவையடக்கம் கூறிய பொழுது, வேத புராண இதிகாசங்களால் அறிய முடியாத இறைவன் என்று சொன்னார், அவனை எப்படித்தான் அறிவது என்று ஐயம் வரும்பொழுது சிவாகமத்தின் துணை கொண்டு, அந்த சிவாகமத்திலே அனுபவம் உடைய தேசிகரின் உபதேசத்தின் துணை கொண்டு இறைவனை அறியலாம் என்று சொல்லக்கூடிய பாடல். அந்த பாடல் வரை நம்முடைய சிந்தனை நிறைவாகி இருக்கின்றது. அதன் பின்பு அளவை இலக்கணம் என்று ஒரு பகுதியை வைத்துள்ளார். அடுத்தார் போல நூல் தான் முதற் சூத்திரம் தொடங்கி விடுகின்றது. அந்த நூலை தொடங்குவதற்கு முன்பு பாயிரத்தை முடித்த பிறகு நூலைத்தான் தொடங்க வேண்டும். ஆனால் இந்த நூலை கற்பதற்கு இன்றியமையாது வேண்டப்படுகின்ற அளவையை பற்றிய, ஏனென்றால் எதற்காக ஆசிரியர் இப்படி ஒரு பகுதியை வைத்துள்ளார்கள் என்பதை நான் நன்கு சிந்திக்கவேன். இப்ப இலக்கண அறிவும் தான் தேவைப்படுது சாத்திரங்களை படிக்கணும்னா. அதுக்காக இலக்கணம், தமிழ் இலக்கணம் ஒரு பகுதியை வைத்திருக்கிறார்களா? இல்லை. ஏனென்றால் தமிழ் இலக்கண நூல்கள் தனியாக உள்ளன. தொல்காப்பியம், நன்னூல் போன்ற பல இலக்கண நூல்கள் உள்ளன. அவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் சாத்திரங்களை கற்பதற்கு எப்படி மொழி இலக்கணம் தேவைப்படுதோ அது மாதிரி அளவை இலக்கணம், தர்க்க புலமை அதுவும் தேவைப்படுகின்றது. ஆனால் அந்த தர்க்க விஷயங்களை சொல்லக்கூடிய நூல் தமிழிலே தனியாக இல்லை. பின்னால்தான் நம்ம மாதவ சிவஞான சுவாமிகள் வந்து, அவர்கள் இந்த நூலாசிரியராகிய அருணந்தி சிவாச்சாரியருக்கு காலத்தால் பிற்பட்டவர்கள், மாதவ சிவஞான சுவாமிகள் வடமொழியிலே இருந்த தர்க்க சங்கிரகம் என்ற நூலினை தமிழ் மொழியிலே மொழிபெயர்த்தார்கள். பின்னால்தானே செய்தார்கள். ஆகவே இந்த நூலாசிரியர் அருணந்தி சிவாச்சாரியார் தம்முடைய திருவுள்ளத்திலே எண்ணினார்கள், சைவ சித்தாந்த சாத்திரங்களை கற்பதற்கு மொழி இலக்கண பயிற்சியோடு தர்க்க பயிற்சியும் தேவைப்படுகின்றது. ஆனால் தர்க்க பாடத்தை சொல்லக்கூடிய நூல்கள் தமிழிலே இல்லை. எனவே எல்லோரும் வடமொழி பயின்று அதில் உள்ள தர்க்க நூல்களையும் பயிர்வது என்பது எல்லாராலும் இயலக்கூடிய காரியம் என்று, ஆகவே தர்க்க சாஸ்திர சம்பந்தமான சில அடிப்படைகளை, ஐயா அந்த தர்க்க சாஸ்திரம்னா அது என்ன அப்படிங்கிற அளவிலையாவது ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நாம் இந்த சாத்திரத்திலே செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தமிழ் கூறும் சைவ உலகத்திற்கு தர்க்க நூல்கள் தமிழ் மொழியிலே இல்லை என்பதனாலே அந்த தர்க்கத்தை பற்றிய அடிப்படைகளை எல்லாம் அளவை இலக்கணம் என்ற பெயரிலே தொகுத்துக் கொண்டு 10-14 பாடல்களிலே சுருக்கமாக அருள் செய்துள்ளார்கள். வடமொழியிலே தர்க்கம் என்று சொல்வதை தமிழ் மொழியிலே அளவை என்று சொல்கின்றோம். அளவை இலக்கணம் என்றால் அந்த தர்க்கத்தினுடைய முறைமை. ஏனென்றால் ஒரு சமயவாதி தன்னுடைய சமய கருத்தினை சரி என்று நிலைநாட்ட கடமைப்பட்டுள்ளான். சிலர் பொருட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கே நாளைக்கு ஒரு ஐயம் வருது, நம்ம ஐயத்தை நாம வந்து நீக்கி கொஞ்சம் சிந்திச்சோம்னா அந்த ஐயம் நமக்கு நீங்கணும். அந்த அளவிற்கு நமக்கு பயிற்சி வேண்டும் அளவையில தர்க்கத்தில். அல்லது நமக்கு ஒரு சந்தேகம் வந்ததுன்னா அந்த சந்தேகம் அப்படி நீங்காமலே இருக்கும், அப்புறம் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்காது, அப்புறம் அந்த சிவநெறியில் நமக்கு ஊக்கம் வராது. ஏன்னா வாழ்க்கையில வந்து மேடு பள்ளங்கள் பலவற்றை சந்திப்போம், ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். அப்ப அவற்றையெல்லாம் முறையாக நாம் விளங்கிக் கொண்டு என்ன வந்தாலும் சரி சிவபக்தியிலே நாம் குறைந்திருக்க கூடாது என்கின்ற ஒரு உறுதி நமக்கு வேண்டுமென்றால் நம்முடைய சாஸ்திர கருத்துக்கள் எல்லாம் சரியானவைதான் என்ற தெளிவு நமக்கு வேண்டும். அந்த தெளிவை பெறுவதற்கு நமக்கு அந்த சந்தேகங்கள் வந்து குறுக்கணிக்கும் போது அந்த சந்தேகத்தில் நீங்கி தெளிவா நாம வந்து ஒன்றை அறிய வேண்டும் என்றால் அதுக்கு தர்க்க புலமை கண்டிப்பாக வரும். என்னென்ன காரணங்களால் இது சரி அப்படின்னு சொல்லி நிலைநாட்டுவதுதான் தர்க்கம், வேற ஒன்றும் இல்லை. அது ரொம்ப அவசியம் அல்லவா? ஆகவே அந்த தர்க்கமாகிய அளவை இலக்கணத்தை சொல்கின்றார்கள். அதனை நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். ஏனென்றால் ஏற்கனவே நமக்கு சைவ சித்தாந்தத்தில் பயிற்சி இருப்பதனால முதல் சூத்திரம் தொடங்கி வருகின்ற சூத்திரங்களை எல்லாம் நாம் நன்றாக விளக்கமாகவே மாதவ சிவஞானருடைய துணை கொண்டு, உரையின் துணை கொண்டு நாம் காணலாம். ஆனால் தர்க்க நூலிலே நமக்கு முன்பு பயிற்சி இல்லாமையினாலே அதை ஒரு சுருக்கமான அறிமுகம் என்ற அளவிலே அறிந்து கொள்ளுதல் நமக்கு நலம் பயக்கும். ஆகவே அளவை இலக்கணம், ஏற்கனவே பரபக்கத்தில் ஒரு பாடல் இருக்கின்றது பார்த்தோம். இந்த நூல் சிவஞான சித்தியார் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். பரபக்கம் சுபக்கம் என்று இரண்டு பிரிவுகளாக உள்ளது. பரபக்கத்திலே பிற சமய கருத்துக்கள் சொல்லப்படும், சொல்லி அவற்றில் பொருந்தாமையும் காட்டப்படும், அது பரபக்கம். சுபக்கத்தில் வந்து சைவ சமய கருத்து சொல்லப்படும், அது பொருந்தாதுன்னு பிற சமயவாதிகள் மறுப்பாங்க, அதை மறுத்து சைவ சமய கருத்து தான் பொருந்துவது என்று நிலைநாட்டப்படும். ஆகவே பிறர் கருத்துகள் பொருந்தாது என்று நிலைநாட்டுதல் பரபக்கம், தன் கருத்து பொருந்துவது என்று நிலைநாட்டுதல் சுபக்கம். ஆகவே இப்படி இரண்டு பெரும் பிரிவுகளாக உடையது இந்த சிவஞான சித்தியார். பரபக்கத்திலேயும் 300 செயல்கள் இருக்கின்றன. பரபக்கமும் சிறியதல்ல, அதுவும் பெரியதுதான். 300 செயல்கள் இருக்கின்றன. காப்புச்செயலோடு சேர்த்து 301. சுபக்கத்துல காப்புச்செயலையும் சேர்த்துக்கிட்டா அதே காப்புச்செயல் தான், ஒரு ஓட்ட நீர் சரியம் தான். சுபக்கத்தோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும். சேர்த்துக்கொண்டா நீங்க 328 செயல்கள் இருக்கின்றன. ஆகவே காப்புச்செயல் ஒன்றுதான். எனவே மொத்தத்துல 628 பாடல்களால் ஆனது இந்த சிவஞான சித்தியார். அதுல பரபக்கத்தில் ஒரு பாடல வந்து சொல்லியிருக்கின்றார் என்ற முறையை சிந்தித்தோம். இந்த நூலில் என்னெல்லாம் சொல்லப் போகின்றேன், இறைவனாவான் இவன் என்று சொல்லப் போகின்றேன், அந்த இறைவன் செய்த நூல்கள் இவை என்று சொல்லப் போகின்றேன், அப்புறம் அளவை சொல்லப் போகின்றேன் என்றெல்லாம் அந்த ஒரு பாட்டு சொல்லியிருக்கின்றார். இறைவனும் இறைவனால் இயம்பும் நூலும் ஈண்ட அளவும் என்று அந்த பாடல் தொடங்கும். அப்ப இறைவனாவான் யாருன்னு சொல்லியாச்சு. அறுவகை சமயத்தோர்க்கும்னு ஒரு பாடல் வந்தது இந்த சுபக்கம் பாயிரத்துல, அதான் மங்கள வாழ்த்து பாடல். 12 சூத்திர கருத்துக்களும் அதில் அடங்கி இருப்பதை காட்டினார். நாம் அதெல்லாம் சிந்தித்தோம். அந்த அறுவகை சமயத்தோர்க்கும் என்ற பாடலிலே செறி ஒழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பாம் அப்படின்னு சொல்லும்போது இறைவன் சிவபெருமான் என்பது உணர்த்தப்பட்டது. இறைவனால் இயம்பும் நூல்னு சொல்லும்பொழுது வேதம் சிவாகமம் ரெண்டையும் சொன்னான். வேதத்தால் உணர முடியாத திருவடி என்றும் சிவாகமத்தினாலே உணரக்கூடிய திருவடி என்றும் இரண்டு நூல்களையும் சொன்னார். இப்போ வேதம் வந்து வேதத்தால் நாம வேதத்தை மட்டும் கொண்டு நாம் சுவாமியை அடைய முடியாது. எனவே வேதம் பொது நூல், சிவாகமத்தின் துணை கொண்டுதான் அறியலாம். அப்ப சிவாகமம் தான் அதுக்கு நல்ல விளக்கமாக இருக்கக்கூடியது, வேதத்துக்கு நல்ல விளக்கம். ஆகவே அந்த சிவாகமத்தை கொண்டு அறியலாம், அது சிவாகமம் சிறப்பு நூல்னு சொன்னார். அப்புறம் அடுத்தால என்ன சொல்லியிருக்காரு அந்த பரபக்க பாட்டுல, அளவையே சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கின்ற. அப்ப அடுத்தால அளவை இலக்கணம் சொல்லணும்ல. ஆகவே இந்த முறைப்படி இப்ப அளவை இலக்கணம் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே பரபக்க பாடல இறைவனாவான் இவன் சொல்ல போகின்றேன், இறைவன் அருளிச்சு இந்த நூலை சொல்ல போகின்றேன், சொல்லிவிட்டு அளவை சொல்வேன் அப்படின்னு அந்த முறைப்படி இங்க அளவையை சொல்கின்றார். அளவை இலக்கணம் அதான் சாமிகள் உரை எழுதும் போது சிவஞான சுவாமிகள் நிறுத்த முறையானே சொல்கின்றார். நிறுத்த முறைனா என்ன, வரிசை கிரமமாக. பரபக்க பாட்டை சொன்னார் இல்லையா, வரிசையா சொன்னார். இறைவன் யாருன்னு சொல்லுவேன், அவனால சொன்ன அவன் சொன்ன நூல்கள் சொல்லுவேன், அதுக்கப்புறம் அளவை சொல்லுவேன். அந்த வரிசைப்படியே இப்ப இறைவனை சொல்லியாச்சு, அவன் செய்த நூல்களை சொல்லியாச்சு, இப்போ அவன் அளவையை சொல்கின்றார். அந்த வரிசைப்படி சொல்றான். அதான் சுவாமிகள் உரை தொடங்கியிருந்தார். இனி நிறுத்த முறையானே, அதாவது வரிசை கிரமமாக, பொருள் உண்மைக்கு அளவு கூறுவான் தொடங்கி, அதாவது முப்பொருளும் உண்டுன்னு நம்ம தர்க்கத்தை கொண்டு அளவையை கொண்டுதான் நிலைநாட்டணும். அதனால பொருள் உண்மைக்கு தேவைப்படுவது இந்த அளவை. ஆகவே பொருள் உண்மைக்கு அளவு கூறுவான் தொடங்கி, கூறுவான் என்றால் கூறும் பொருட்டு தொடங்கி, அவ் அளவையின் இயல்பு உணர்ந்தார்க்கு அன்றி அதனை எடுத்துக்காட்டல் ஆகாமையின். ஐயா, ஒருத்தனுக்கு அளவைனா என்ன, அளவை சாஸ்திரம் என்ன சொல்லுது, தர்க்க முறை என்ன, எப்படி தர்க்கம் செய்யணும், அந்த முறை என்ன என்று அந்த தர்க்கத்தை பற்றி சிறிதும் அவனுக்கு அறிவில்லைன்னு வச்சுக்கோங்க. அவன்கிட்ட போய் நாம இறைவன் உண்டு இன்னென்ன காரணங்களால் உண்டுன்னு நம்ம தர்க்க முறை பண்ணி நிலைநாட்டினா அவனுக்கு ஒண்ணு விளங்காது. ஆகவே முதல் சூத்திரத்திலே பதி உண்டு நிலைநாட்டுறார், இரண்டாம் சூத்திரத்தின் மூலம் பாசம் உண்டு நிலைநாட்டுறார், மூன்றாம் சூத்திரத்தின் மூலம் பசுவாகிய உயிர் உண்டு நிலைநாட்டுகின்றார். அந்த எந்த முறைப்படி நிலைநாட்டுகின்றார் என்ற முறையெல்லாம் நமக்கு தெளிவா விளங்கணும்னா அந்த தர்க்கத்தை பற்றிய அடிப்படை அறிவு வேண்டும். அந்த தர்க்கம் அளவைன்னு சொல்றோமே, அந்த அளவையை பற்றிய அடிப்படை அறிவு வேண்டும். அதைத்தான் குறிப்பிடுகின்றார். அளவையின் இயல்பு உணர்ந்தார்க்கு அன்றி, அதாவது அளவையினுடைய இயல்பை உணர்ந்தவர்களுக்கு தவிர அதனை எடுத்துக்காட்டல் ஆகாமையும். எதை எடுத்துக்காட்ட முடியாது, பதி உண்டு பசு உண்டுன்னு எடுத்துக்காட்ட முடியாது. அதனால அளவை முதல்ல உணர வேண்டும். அதான் முதற்கண் அளவையின் இயல்பு 14 செய்யுளார் கூறுகின்றார். தர்க்கத்தை பற்றிய அடிப்படை செய்திகளை, தர்க்கத்தின் இயல்பினை எத்தனை பாடல்களா சொல்றார், 14 பாடல்களா சொல்கின்றார். இந்த அளவை என்பது என்ன, அளவை என்பதற்கு பொருள் உண்டு, அதுக்குன்னு சிறப்பான பொருள் உண்டு. என்னவென்றால், அளக்கும் கருவியைத்தான் அளவை என்று சொல்கின்றோம். அளக்கும் கருவி அளவை என்று சொல்ல, இதற்கு வந்து நாம வந்து தர்க்க சாஸ்திரம் என்று சொல்கின்றோம். அதற்கு இணையாக தமிழிலும் அளவை நூல் என்றுதான் சொல்வார்கள். மேலும் அளவை என்பதற்கு பிரமாணம் என்றும் பொருள் உண்டு. பிரமாணம் தர்க்க சாஸ்திரம் வரக்கூடிய ஒரு கருத்துதான். அளவை என்பதை பிரமாணம் சொல்வார்கள். பிரமாணம் என்பது என்ன, ஒரு சூத்திரம் சொல்வார்கள் வடமொழியில, பிரமாகரணம் பிரமாணம். பிரமாகரணம் பிரமாணம், கரணம்னா என்ன, கருவி. பிரமாகரணம் அளக்கும் கருவி. ஆகவே பிரமாகரணம் பிரமாணம் இது அப்படியே தமிழ்ல சொன்னா அளக்கும் கருவியே அளவை. எந்த ஒரு பொருளையும் அளந்து அறிவதற்கு கருவிகள் தேவைப்படும். அந்த கருவிகளுக்கு தான் அளவையின் பெயர். அப்ப ஒரு பொருளின் நீளத்தை அளந்து அறியணும் வைங்க, அப்ப அதுக்கு அளவுகோல் பயன்படுத்துகிறோம் அல்லது தேப்பு பயன்படுத்துகிறோம். அவையெல்லாம் அளவை தான். ஏன்னா அளப்பதற்கு உதவும் கருவி அதுதான் அளவை. இந்த அளவுகோல் தேப் இதெல்லாம் அளப்பதற்கு உதவுகின்றன. எனவே அவையெல்லாம் அளவை தான். ஆனா அவை இருந்தா மட்டும் அளந்துட முடியுமா? நம்ம உடல் உறுப்புகள் நல்லபடியா இருக்கணுமே. ஒருத்தனுக்கு அளவுகோல் கொடுத்தாச்சு, ஆனா அவனுக்கு கண்ணு தெரியல அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு செம்மையான அளவுகோல் கொடுத்துதான் என்ன பயன்? ஆகவே கண் முக்கியமான கருவி. நம்ம அது மாதிரி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மற்ற பொறிகள்லாம் முக்கியமான கருவிகள். அந்த பொறிகளுக்கு வந்து துணை செய்யக்கூடிய கருவிகள் தான் இந்த அளவுகோல் தேப்பு. அது மாதிரி ஒரு பொருள் நிறைய அறியணும்னா தராசுங்கிற கருவி வேண்டும். இப்படி ஒவ்வொன்றையும் அளந்தறிவதற்கு தனித்தனியா கருவி இருக்கின்றது. அது இப்ப விஞ்ஞான காலத்துல கருவிகள் தான் ஏராளமாக வந்து கொண்டிருக்கின்றது. அந்த கருவிகள்லாம் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இந்த கண் மூக்கு செவி மெய் வாய் இந்த இந்த முக்கியமான ஐம்பொறிகளாகிய கருவிகளுக்கு துணை செய்யக்கூடிய கருவிகள் தான். ஐம்பொறிகளாகிய கருவிகள் மட்டுமா? ஆமா, நம்முடைய மனமும் நல்லா வேலை செய்யணும். ஐம்பொறிகளும் ஒருத்தனுக்கு நல்லா சிறப்பா இருக்கு, ஒரு குறைவு இல்லை. கண்ணு காது மூக்கு எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா அவன் மனசு சரியில்லை, வேற எதிரையும் அவன் மனசு வந்து ஆட்பட்டு கிடக்குது அப்படின்னா அப்பமும் அவன் எதையும் சரியா வந்து அளந்து அறிய மாட்டான். ஆகவே அந்த பொறிகளுக்கும் மேலான கருவி மனம். அப்ப எத்தனை கருவிகள் இருக்கு பாருங்க, நம்முடைய மனம் ஒரு கருவி, ஐந்து பொறிகளும் கருவிகள், அப்புறம் வந்து இந்த விஞ்ஞான கருவிகள், இந்த அளவுகோல் தராசு போன்ற புறத்தை நாம் பயன்படுத்தும் கருவிகள். இத்தனை கருவிகளை கொண்டுதான் நம்ம எதையாவது ஒண்ணு அளந்தறிய முடியும். அப்போ இதெல்லாம் தான் அளவைன்னு சொல்லி ஒரு சமயத்தார் சொல்கின்றார்கள். அந்த சமயத்தார் இந்த தர்க்க சாஸ்திரத்துல ரொம்ப சிறந்த புலமை உடையவர்கள். அதனால அவன் அவனுடைய அந்த சமயத்துக்கு என்ன பேரு, கார்த்திக சமயம்னு பேரு. இப்ப அந்த சமயத்தை பின்பற்றுபவர்கள் இல்லை. ஏன்னா இப்ப தர்க்க முறையில் சிந்திப்பவர்கள் எல்லாம் இல்லை. இந்த காலத்துல ஆன்மீகம் என்று சொல்லிக்கொண்டு என்ன ஏதோ சில நம்பிக்கைகள், என்னென்ன தெய்வத்தை கும்பிட்டார், என்னென்ன வச்சு வழிபட்டார், அவருக்கு என்னென்ன கஷ்டம் தீர்ந்தது அப்படின்னு சொல்லி நாலு இடத்துல பரப்பி விட்டா எல்லாரும் ஏன் இருக்கு என்ன ஏதுன்னு அதுக்கு மேல ஆராய்ச்சி பண்ணாம அப்படியே பின்பற்றிட்டு வருவாங்க. அப்படிதான். அப்ப அங்க ஒரு கூட்டம் கூடியிடும், அங்க ஏதாவது ஒண்ணு சாபிச்சு அப்படிங்கிறது அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இந்த காலத்துல. வர்க்கமாவது முறையா சிந்திப்பதாவது ஒண்ணும் கிடையாது. ஆகவே ஆனால் அதனால அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இல்லாத காலமா இருப்பதனால இந்த தார்க்கிக சமயத்தை பின்பற்றுபவர்கள் யாரும் இல்லை. ஆனா அந்த தர்க்கத்துல மிகச்சிறந்த அந்த தார்க்கிக சமயத்தார் இருக்கின்றார்களே, அவர்கள் அளவைனா என்னன்னு அவர்கள் வரையறுக்கின்றார்கள். அளப்பதற்கு துணை செய்யும் கருவிகள் எல்லாமே அளவை. நம்முடைய அளவுகோல் டேப்பு தராசு போன்ற புறக்கருவிகள் மட்டுமல்ல, நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய மெய் வாய் கண்மூக்கு செவி இந்த பொறிகள், நம்முடைய மனம் புத்தி போன்ற அந்தக்கரணங்கள் இவையெல்லாம் தான் அளவை. இல்லைன்னு சொல்ல முடியுமா? இவைதானே அளப்பதற்கு உதவும் கருவிகள். மனம் இல்லாமல், பொறிகள் இல்லாமல், வேறு துணை கருவிகள் இல்லாமல் யார் தான் எதை அளந்து அறிய முடியும்? எனவே இந்த மனம் பொறிகள் இவையெல்லாம் தான் அளவை என்று அவன் சொல்லுவான். ஆனா நம்ம சைவத்துத்தான்னா அதுக்கும் மேல ஒரு படி போய் சொல்லிச்சு. இப்ப இந்த மனம் பொறிகள்னா சுவாமி நமக்கு கொடுத்துருக்காரு, சிவபெருமான் நமக்கு கொடுத்துருக்காரு. ஏன் கொடுத்துருக்கா தெரியுமா? நம்முடைய அறிவுக்கு துணை செய்வதற்கு தான் கொடுத்துருக்காரு. நாமெல்லாம் ஆன்மாக்கள், நமக்கு அறிவுன்னு ஒரு கருவி நம்ம கூடயே இருக்கு, அது எப்பவும் நீங்காது. என்ன ஆமா, இந்த இந்த கருவிகள்லாம் வந்து நீங்கலாம், முத்தி அடைஞ்ச பிறகு இந்த கருவிகள்லாம் நீங்கி தானே போகுது. ஆகவே இந்த கருவிகள்லாம் நிரந்தரம் இல்லை. மனம் பொறிகள்லாம் எப்பவும் நம்ம கூட இருக்கிற கருவி என்ன, நம்முடைய அறிவு தான். நாம அறிவுள்ள பொருளா இருக்கிறதுனால நமக்கு மனம் மனத்தை நாம பயன்படுத்த முடியுது, ஐம்பொறிகளை நம்ம பயன்படுத்த முடியுது. கண்ணை பாருன்னு சொல்லி செலுத்துவது எது? மனம். அந்த மனதை செலுத்துவது எது? உயிரின் அறிவு தானே. அறிவில்லாத ஒரு ஜட பொருளுக்கு மனதை கொடுத்தாலோ ஐம்பொறிகளை கொடுத்தாலோ என்ன பயன்? எனவே முதன்மையான கருவி வந்து ஐம்பொறிகள் அல்ல, அதற்கும் மேலான மனமும் அல்ல, அதற்கும் மேலான உயிரின் அறிவு இருக்கின்றதே, அதுதான் எதையும் அறியக்கூடிய முதன்மையான கருவி. எனவே அறியும் கருவி அதை அதைத்தான் அளவைன்னு சொல்றோம். அந்த அளவை வந்து பொறிகளோ அந்தக்கரணங்களாகிய மனம் போன்றவையோ கூட இல்லை, அதற்கும் மேலாக முதன்மையான கருவி உயிரின் அறிவு, அந்த அறிவு ஆற்றல். அறிவை வடமொழியில என்ன சொல்லுவோம், சித்துன்னு சொல்லுவோம், ஆற்றலை சக்தின்னு சொல்லுவோம். அந்த அறிவாற்றலை சிச்சக்தி சிச்சக்தின்னு சொல்றாங்க. சிச்சக்தி என்றால் அறிவாற்றல், உயிரினுடைய அறிவாற்றல், ஆன்மாவினுடைய அறிவாற்றல், அந்த சிச்சக்தி அதுதான் முதன்மையான கருவி. அந்த அறிவு ஆற்றல் இல்லாத பொருளுக்கு நீங்க மனதை கொடுங்க, புத்தியை கொடுங்க, வைம்பரிகளை கொடுங்க, என்ன பயன்? ஆகவே முதன்மையான கருவி எது? இந்த ஸ்கேல், டேப்பு, தராசு இதெல்லாம் முதன்மையான கருவி இல்ல. கண்ணு மூக்கு பொறிகள் அதுக்கு துணை செய்வதுதான் இவைன்னு சொல்றீங்க. அது மாதிரி கண்ணு மூக்கு போன்ற பொறிகள் முதன்மையானவை இல்ல, அவற்றையும் செலுத்தக்கூடியது மனம் தான் சொல்றீங்க. ஆனா அந்த மனதையும் செலுத்தக்கூடியது உயிரின் அறிவு, அந்த அறிவாற்றல் சிற்சக்தி, அந்த ஆன்ம சிற்சக்தி தான் முதன்மையான அளவை என்று சைவ சித்தாந்தம் கொள்கின்றது. தார்க்கிகரையும் தாண்டி தர்க்கத்திலே புலமை வாய்ந்ததாக திகழ்கிறது சைவ சித்தாந்தம். சரி, இந்த உயிரின் அறிவு தான் எதையும் அளக்கின்றது, அளந்து அறிகின்றது. சரி, இருக்கட்டும். இந்த உயிரின் அறிவு மூணு வழிகள்ல அளக்கின்றது, மூணு வழிமுறைகள்ல. அந்த வழிமுறைகள் மெத்தட்ஸ் சொல்றோம்ல ஆங்கிலத்தில், மூணு மெத்தட், மூணு வழிமுறைகளில் அறிகின்றது. அந்த வழிமுறைகளுக்கும் அளவைன்னு பேர். உண்மையில அளவை என்பது அளக்கும் கருவிதான். அது பார்த்தா எத்தனையோ கருவிகள் இருக்கு, உலகத்து கருவிகள், தராசு போன்றவை, நம்ம ஐம்பொறிகள், மனம் போன்ற கருவிகள் எல்லாம் இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் மேலான கருவி எதுன்னு பார்த்தோம், உயிரின் அறிவாற்றல், அதாவது ஆன்ம சிற்சக்தி. அந்த அறிவாற்றல் தான் முதன்மையான கருவின்னு பார்த்தோம். அந்த கருவி மூன்று வழிமுறைகளிலே அறிகின்றதே, அந்த வழிமுறைகளுக்கும் அளவைன்னு பேர். என்ன மூன்று வழிமுறைகள் அப்படின்னா, ஒன்றுமில்லை, சாதாரண விஷயம். அளவை என்பது சாதாரண விஷயம், ஏதோ ஒன்று ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம். இப்ப நாம வந்து உயிர்கள், நமக்கு இந்த அறிவுங்கிற கருவி இருக்கின்றது. இந்த அறிவுக்கு துணை செய்வதற்கு மனம் போன்ற கருவிகள், ஐம்பொறிகள் போன்ற கருவிகள், இன்னும் உலகத்து கருவிகள், கேள் தராசு போன்ற கருவிகள், எல்லா கருவிகளும் இருக்கு துணை செய்வதற்கு. சரி, இவற்றை கொண்டு நாம மூன்று வழிமுறைகள் அறிகிறோம். எப்படின்னா, ஒன்று நேரடியாக அறிகின்றோம். நேரடியாக அறிதல்னா என்னது அப்படின்னா, அதைத்தான் காட்சி அளவைன்னு பேர் சொன்னாங்க, நேரடியாக அறிதல். இன்னொன்னு, இந்த காட்சினாலே கண்ணால் காண்பது அப்படிங்கிறது மட்டுமில்லை, ஐம்பொறிகளால் எதை, ஐம்பொறிகளில் எந்த பொறியை கொண்டு அறிந்தாலும் அதுக்கு காட்சி அளவைன்னு பேரு. தர்க்க சாஸ்திரத்துல அளவை இலக்கணத்துல செவியால் கேட்பதற்கும் காட்சின்னு தான் பேரு. நாம உலகியெல்லாம் என்ன வச்சிருக்கோம், கண்ணால பார்ப்பது மட்டும் தான் காட்சின்னு சொல்றோம். ஆனா தர்க்க சாஸ்திரத்துல செவியால் கேட்பதும் காட்சி தான், மூக்கால் முகந்தாலும் அதுவும் காட்சி தான், நாவால் சுவைத்தாலும் சரி, தோளால் தொட்டு உணர்ந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே என்ன பேரு, காட்சி அளவைன்னு பேரு. காட்சி அளவை வடமொழியில என்ன சொல்றாங்க, காட்சியை வந்து பிரத்யக்ஷம், பிரத்யக்ஷமாக அறிந்து கொண்டான் அப்படின்னா நேரில் அறிந்து கொண்டான். ஐம்பொறிகளில் ஏதாவது ஒரு பொறியின் துணை கொண்டு நேரடியாக அறிந்தான் பிரத்யக்ஷம், பிரத்யக்ஷ பிரமாணம் என்று வடமொழியிலே சொல்வார்கள். அதை வந்து காட்சி அளவைன்னு தமிழ்ல சொல்லலாம். இது வந்து ஆங்கிலத்துல வந்து பெர்செப்ஷன் என்று சொல்வார்கள், பெர்செப்ஷன். விஷன் சொல்லல, விஷன்னா என்ன, காட்சி தான், டெலிவிஷன் சொல்றோம். டெலி என்பது தூரத்தை குறிக்கிறது, தூரத்தில் நடக்கின்றவற்றை பார்ப்பது, பார்ப்பதற்கு உதவும் கருவி டெலிவிஷன். ஆகவே விஷன் என்றால் அது கண்ணால பார்ப்பதை தான் குறிக்கும். இந்த காட்சி விஷன் என்று மொழிபெயர்க்கப்படாது, பெர்செப்ஷன் என்று சொல்லப்படும். பெர்செப்ஷன்னா கண்ணால் காண்பது, காதால் கேட்பது, மூக்கால் முகர்வது, வாயால் சுவைப்பது, தோளால் தொட்டு உணர்வது, இந்த எதுனாலும் சொல்றது காட்சி அளவைதான். இது நேரடியாக அறிவு. ஆகவே ஆன்ம அறிவு இருக்கின்றதே, அந்த சிற்சக்தி அதுதான் அளக்கும் கருவி. அது மூன்று வழிமுறைகளிலே அளந்து அறிகின்றது. அதுல ஒரு வழிமுறை என்ன, பொறிகளை கொண்டு நேரடியாக அறிதல். ஆமா, புதுதான் ஒரு பொருள் வந்திருக்கின்றது, அதை வந்து பொருட்காட்சியிலே வைத்துள்ளார்கள், கேள்விப்படுறோம். அந்த பொருளை எப்படி அறியலாம், நாம கேள்விப்பட்டோம், சரி, அதை நேரில் அறிந்தமா, இல்ல கேள்விதான் பட்டிருக்கு. நேரில் அறியணும்னா அங்க போய் அந்த பொருள் முன்னாலே போய் நின்று நம்முடைய கண்ணால் அதை நேரடியாக பார்த்து அறிந்தோம்னா அதுதான் காட்சி அளவை. அல்ல, புதிதாக ஒரு பாடல் வந்திருக்கின்றது, அது ரொம்ப சிறப்பா இருக்கு, அந்த பாடல் ரொம்ப நல்லா இருக்கு. அல்லது நான் ஒருத்தர் புதிதாக ஒரு பேச்சாளர் வந்திருக்கார், ரொம்ப அருமையாக பேசுகிறார், பல கருத்துக்களை சொல்கின்றார் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். சரி, அந்த பேச்சையோ அந்த பாட்டையோ நேரடியாக அறிய வேண்டும் என்றால் அந்த கேசத்தை வாங்கி அல்லது அந்த நிகழ்ச்சி நடக்கும் போது போய் உட்கார்ந்து செவியால் அந்த பேச்சையோ அந்த பாட்டையோ நேரடியாக செவியால் கேட்டோம் என்றால் அதுவும் காட்சி அளவை தான். கேட்டு அறியலாம், பார்த்து அறியலாம். அல்லது ஒரு புதிதாக ஒரு பதார்த்தம், ஒரு ஸ்வீட் தான் வந்திருக்கு, புதிய முறையில அதுக்கு இப்படி ஒரு பேர் வச்சிருக்கின்றார்கள், அது ரொம்ப பிரமாதமா இருக்கு நாலு பேர் சொல்றாங்க. அப்படியே அது உண்மைதானான்னு உணரணும்னா நம்ம என்ன செய்யலாம்? அந்த ஸ்வீட்டையே வாங்கி சுவைத்து பார்த்து உண்மை வாஸ்தவம் தானா, அது உண்மையிலே ரொம்ப சுவையாக இருக்கின்றதா அப்படின்னு அதை சுவைத்து பார்த்து உணர்கின்றோமே, அதுவும் காட்சி அளவை தான் இல்லையா? இந்த மாதிரிதான். அல்லது ஒரு புதிய மனம், ஒரு புது விதமான சென்ட் வந்திருக்கின்றது, அதன் மனம் இப்படி உள்ளதுன்னா அதை வாங்கி நம்ம உடையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த மனம் எப்படி இருக்கின்றது என்று முகர்ந்து அறிகின்றோம். அப்படி முகர்ந்து அறிவதும் காட்சி அளவை தான். அந்த மாதிரி சொட்டு அறிவதும் காட்சி அளவை தான். ஆகவே இதுல பூரா பாருங்க, கண்டு அறிதல், கேட்டு அறிதல், முகர்ந்து அறிதல், சுவைத்து அறிதல். இப்படி கண்டு கேட்டு முகர்ந்து சுவைத்து தொட்டு அறிந்தது எது? உயிரின் அறிவு தான். அந்தந்த பொறியின் துணை கொண்டு, கண்ணை கொண்டு, கண்ணிலாயா கண்டது அப்படின்னா கண்ணை துணை கொண்டு உயிர் அறிவு தான் கண்டது. கண்ணை துணை கொண்டு இது இன்னும் உருவம் என்று அளந்து அறிந்தது உயிரின் அறிவு. அதுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு கருவி தான் கண்ணு. கண் இல்லாட்டா அதனால பார்க்க முடியாது உயிரின் அறிவால். ஆனா கண்ணு தான் பார்க்கின்றது. கண்ணாடியோடய பார்க்கணும், இங்க கண்ணாடி பார்க்கணும்னு அர்த்தம் இல்லை. கண்ணாடியின் துணை கொண்டு கண்ணு பார்க்கின்றது சொல்றோம். அது மாதிரி கண்ணின் துணை கொண்டு உயிர் தான் பார்க்கின்றது. உயிரில்லாத உடம்புல கண்ணு பார்க்குமா? ஆகவே இப்படி இந்த அளக்கும் கருவியாகிய உயிரின் அறிவு, அந்த அறிவாற்றல், திருச்சக்தி, ஐம்பொறிகளுள் ஏதாவது ஒரு பொறியின் துணை கொண்டு விடயங்களை நேரடியாக அறிதல், அதுவே காட்சி அளவை வரையறை திட்டவட்டமா சொல்லிடுவோம். ஆன்ம சிற்சக்தியாகிய அந்த உயிர் அறிவு, அந்த அளவை அளக்கும் கருவி, ஐம்பொறிகளுள் ஏதாவது ஒரு பொறியின் துணை கொண்டு விடயங்களை நேரடியாக அறிதல். விடயங்கள்னா என்ன? விஷயம்னு சொல்றோம்ல, அதான் விடயம். விஷயம்னு சொல்றோம் சமஸ்கிருதத்துல, அது தமிழ்ல சொல்லும்போது விடயம். இப்ப வேஷம்னு சொல்றோம், அது தமிழ் வழக்கப்பட்டு சொல்லும்போது வேடம்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி விஷயம் என்பதுதான் விடயம். இப்ப எதெல்லாம் விடயம்? கண்ணால் அறியக்கூடிய விடயம் உருவம், கண்ணால ஒரு உருவத்தை அறிகின்றோம். காதால் அறியக்கூடிய உருவம், காதால் அறியக்கூடிய விடயம் ஓசை. மூக்கால் அறியக்கூடிய விடயம் மனம். வாயால் அறியக்கூடிய விடயம், அறியக்கூடிய விடயம் சுவை. அந்த மாதிரி தோளால் அறியக்கூடிய விடயம் ஸ்பரிசம். ஆகவே இப்படி ஆன்ம சிற்சக்தி, அதாவது உயிரின் அறிவாற்றல், ஐம்பொறிகளுள் எதையாவது ஒரு பொறியை துணை கொண்டு விடயங்களை நேராக அறிதல், நேரடியாக அறிதல், அதுவே காட்சி அளவை. அடுத்தது கருதல் அளவை. இதை வடமொழியில அனுமான பிரமாணம், கருதல் அளவை, அனுமான பிரமாணம். ஆங்கிலத்தில் இன்ஃபரன்ஸ் சொல்லலாம். கருதல் அளவை, கருதி அறிதல், சிந்தித்து அறிதல். நேரடியாக அறிதல் இதை சொல்லக்கூடாது. ஏன்னா நேரடியாக அறிதல் காட்சி அளவைன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. ஆனா எல்லா சந்தர்ப்பத்திலையும் நம்ம நேரடியாக அறிய முடியுமா? முடியாது இல்லையா? ஒரு இடத்துல வந்து நம்ம என்ன நினைச்சிட்டு வரோம், ஒரு அறையில வந்து அங்க பலாப்பழம் இருக்கா பாத்துட்டு வா அப்படின்னு. அப்ப பலாப்பழம் இருக்கான்னு பாத்துட்டு வான்னு சொல்றாங்க. நாம அந்த அறையை நெருங்குகின்றோம். அது நெருங்கும் போதே அங்க பலாப்பழத்தினுடைய மனம் வந்து விட்டதுன்னு வைங்க. அப்ப என்ன சொல்லலாம்? அங்க பலாப்பழம் இருக்கின்றது. என்ன இருந்தால் அப்படி ஒரு மனம் வரும், அது அவனுக்கு ஏற்கனவே தெரியும், பார்த்து அனுபவப்பட்டவன். அதனால என்ன சொல்றான்? அந்த மனம் வருவதால் அங்க பலாப்பழம் இருக்கிறது, பார்க்காமலே சொல்ற. அதை கருதி அறிகின்றான். இந்த மனம் கருதி சிந்தித்து இப்படி இந்த மனம் வருவதால் இங்கு பலாப்பழம் இருக்கிறது. இப்ப பலாப்பழத்தை வந்து இவன் கண்ணால நேர போய் கண்ணால பார்த்து அறிஞ்சான்னா அது காட்சி அளவை, நேரடியாக அறிகின்றான். அப்படி இல்லை, அதன் மனதை கொண்டு, அதன் மனத்தை கொண்டு அது இருப்பதை கருதி அறிகின்றான். அப்ப கருதல் அளவை, அனுமான அளவை என்பது என்ன? விடயங்களை நேரடியாக அறியாமல் மறைந்துள்ள விடயங்களை ஊகித்து அறிதல். நேரடியாக அறிந்தா காட்சி அளவை, அது இருக்கிறதுன்னு ஊகி, தகுந்த காரணங்களால் அது இருக்கின்றதுன்னு ஊகித்து அறிந்தால் அதுதான் என்னது? கருதல் அளவை. இதுல உலகாயுதன் ஒரு மதம் இருக்கான், ஒரு மதத்தவன். அவன் இந்த கருதல் அளவையெல்லாம் கூடாது, ஐம்பொறிகளால அறிஞ்சாதான் அது உண்மை. அதனாலதான் அவன் கடவுளெல்லாம் ஒத்துக்கிட மாட்டான். ஏன்னா கடவுளைதான் ஐம்பொறிகளால எந்த பொறியின் துணை கொண்டும் அறிய முடியலையே. ஆகவே அதெல்லாம் சொல்லாதீங்க, கடவுள்லாம் வந்து கருதல் அளவையெல்லாம் பேசாதீங்க. ஆனா இது இயல்புக்கு ஒத்து வருமா? எதையும் கண்ட பிறகுதான் அறிவுன்னு சொல்ல முடியுமா? இடி இடிக்கின்றது, மின்னுகின்றது, அப்படியே கார் மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன. அப்ப மழை வரும் என்று ஒருவன் ஊகிக்காமல் இருப்பானா? நான் மழை வந்து அதை பார்த்தாதான் சொல்லுவேன், இதெல்லாம் வச்சுட்டு மழை வரும்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? மனிதர்கள் மட்டுமா, விலங்குகள் கூட கருதல் அளவையை இயல்பாகவே கொண்டிருக்கின்றன. சாயங்காலம் ஒரு 4 மணி 4:30 மணிக்கு வந்து கதவு திறக்கின்ற சத்தம் கேட்டால் கன்றுக்குட்டி கத்த ஆரம்பித்து விடும், எத்தனையோ வீடுகள். இந்த நேரத்துக்கு வந்து பால் கறக்கின்ற ஆள் தான் வரும் அப்படின்னு சொல்லி அதற்கு வந்து அதுவே கருதி அறிகின்றது. கதவு திறக்கும் ஓசை தான் கேட்டது, ஆளை பார்க்கல. அதுக்கு முன்னாடி அந்த ஓசை கேட்ட மாத்திரத்திலேயே கத்த ஆரம்பிச்சது, இந்த ஓசை நாளை நமக்கு உரிய ஆள் வருகின்றார் என்று அது அனுமானம் செய்து அறிகின்றது. ஆகவே அனுமான அளவை இயல்பாகவே எல்லா உயிர்களுக்கும் உள்ளது. தாழ்ந்த பிறகுகளுக்கு கூட அந்த அனுமான அளவை அங்க கை கூடுகின்றது. அப்ப அதை போய் நம்ம வந்து பொருந்தாதுன்னு சொன்னா அது எப்படி சரியாகும்? ஆகவே அனுமான அளவை தான் ரொம்ப முக்கியமானது. கருதி அறிதல், எப்படி கருதி அறிதோம்? விடயங்களை நேரடியா அறிந்தால் அது காட்சி அளவை, நேரடியா அறியாமல் கருதி அறிகின்றோம். கருதி அறிகின்றோம், எந்த அடிப்படையில் கருதி அறிகின்றோம்? இந்த மனம் வந்தா இந்த பூ இருக்கணும், இந்த பொருள் இருக்கணும். ஏன்னா அந்த பொருளும் அந்த மனமும் ஒன்றை ஒன்று விட்டு நீங்காது. அதான் ஒருத்தர் சொல்றான், வழக்கமா சொல்லக்கூடிய ஓமை என்ன, ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, மலையில வந்து ஒருத்தர் நெருப்பு இருக்குன்னு சொல்லுங்க. என்னப்பா அந்த மலை எவ்வளவு தொலைவில் இருக்கின்றது, இங்க இருந்து கொண்டே நீ பாட்ட நெருப்பு இருக்குன்னு சொல்றாயே.